டெக்ஸ்ட் ஃபோர்
பகவத்கீதை உண்மையுருவில் மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு அபயச்சரந்த பக்திவேதாந்த சுவாமி பிரபுபா. 16வது அத்தியாயம் 4.
தம்பஹ தர்பஹ அபிமானஹ ச க்ரோதஹ பாருஷ்யம் ஏவ ச அஞ்ஞானம் ச அபிஜாதஸ்ய பார்த்த சம்பதம் ஆசுரீம் தம்போ தர்போபிமானஸ்ச க்ரோத பாருஷம் ஏவ ச அஜ்ஞானம் சாபிஜாதஸ்ய பார்த்த சம்பதம் ஆசுரீம் தம்போ தர்போபிமானஸ்ச க்ரோத பாருஷம் ஏவ ச அஜ்ஞானம் சாபிஜாதஸ்ய பார்த்த சம்பதம் ஆசுரீம்
தம்போ தர்போ விமானஸ்ச
அஜ்ஞானம் சாபிஜாதஸ்ய பார்த்த சம்பதம் ஆசுரீம் தம்பஹ
பெருமை
தர்பஹ
அகந்தை
அபிமானஹ
வீண் அபிமானம்
ச
மேலும்
க்ரோதஹ
கோபம்
பாருஷம்
கொடூரம்
ஏவ
நிச்சயமாக
ச
மற்றும்
அஜ்ஞானம்
அறியாமை
ச
மற்றும்
அபிஜாதஸ்ய
பிறந்த ஒருவன்
பார்த்த
பிருதாவின் மைந்தனே
சம்பதம்
இயற்கை
ஆசுரீம்
அசுரத்தனமான
This man, we can ask him, he can come inside. wants to come inside. Yeah, maybe you should all move forward. Come forward a bit. Yeah, so please read the translation.
மொழிபெயர்ப்பு பிரித்தாவின் மைந்தனே பெருமை அகந்தை வீண் அபிமானம் கோபம் கொடூரம் மற்றும் அறியாமை இவை அசுர இயல்புகளுக்குடையவர்களது உரிய குணங்களாகும். பொருளுரை: இந்த பதத்தில் நரகத்திற்கான ராஜபாட்டை விவரிக்கப்பட்டிருக்கின்றது. கொள்கைகளை பின்பற்றாவிடனும் கூட வெறுமனே ஆன்மீக ஞானத்தில் முன்னேற்றத்தையும் மத சார்பையும் காட்டிக்கொள்ள அசுரர் விரும்புகின்றனர். சில விதமான கல்வியையோ அல்லது ஓரளவு செல்வத்தையோ பெற்றிருப்பதை பற்றி அவர்கள் எப்போதுமே கர்வமும் பெருமையும் உடையவர்களாக இருக்கின்றனர். பிறரால் வழிபடப்பட அவர்கள் விரும்புகின்றனர். பிறர் மதிக்குமாறு தாம் நடக்காமல் இருந்தும் கூட வலிய பிறரது மதிப்பை எதிர்பார்க்கின்றனர். சிரமங்களின் போது அவர்கள் மிகவும் கோபமுற்று நன்முறையில் இன்றி மிக காட்டமாக பேசுகின்றனர். எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை அவர்கள் அறிவதில்லை. தமது சுய விருப்பத்தின்படி மனம் போன போக்கில் அவர்கள் எதையும் செய்கின்றனர். எந்த ஒரு அதிகாரியையும் அவர்கள் ஏற்பதில்லை. தாயின் கருவில் தமது உடல்களின் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த அசுர குணங்களை மேற்கொண்டு இருப்பதால் வளர வளர இந்த அமங்கலமான குணங்களை அவர்கள் வெளிக்காட்டுகின்றனர்.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி. This chapter is a discussion of the divine and demoniac natures.
இந்த அத்தியாயத்துல தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் வர்ணிக்கப்பட்டிருக்கு.
These are the two prominent or basic natures that are seen in human society.
இந்த இரண்டும் மனித சமுதாயத்துல பார்க்கப்படக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த குணங்களா தெரியுது.
In modern psychology, means the study of human nature, they don't see in terms of right and wrong.
மனிதர்களுடைய இயற்கையை பற்றி நவீன காலத்துல படிக்கக்கூடிய மன தத்துவவாதிகள் எல்லாரும் அவங்க வந்து எது சரி எது தவறு அப்படிங்கறத பத்தி பாக்கிறது கிடையாது.
Because according to their demoniac philosophy or understanding, there is no ultimate right or wrong.
ஏன் அப்படினா அவங்களுடைய அசுரத்தனமான கொள்கையின் பிரகாரம் இறுதியில எதுவுமே சரி தவறு அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்கிறாங்க.
But nevertheless, they can understand. They talk about disordered personalities. It means out of order. They're not behaving properly.
இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சில நபர்கள் முறையா நடந்துக்கிறது இல்ல அப்படிங்கறது கருதுறாங்க.
Someone who flies into a rage over a small issue or even for no reason whatsoever.
ஒரு சிலர் எந்த காரணமே இல்லாம ரொம்ப கோபப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க.
Or who is actually some of the things they some of the normal human characteristics they classified as a personality disorder.
ஒரு சில மனிதர்களுடைய குணங்கள் மாறி போறது அப்படிங்கறத அவங்க அந்த நபர் வந்து விலகி போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
Just like some people are by nature shy or introverted.
ஒரு சில மக்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இயற்கையிலேயே கொஞ்சம் வெக்கப்படக்கூடியவர்களா இருப்பாங்க.
But in modern psychological understanding, this is some kind of social integrating deficiency or something like this.
ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன மனோ தத்துவவாதிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வெக்கப்படுறது அப்படிங்கறது அவங்களுடைய குணத்துல இருந்து விலகி இருக்கக்கூடியதா அவங்க கருதுறாங்க.
So there are many courses in the modern age on personality development.
நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய நபரை வளர்த்துக்கிறோம் நம்மளுடைய தன்மை வளர்த்துக்கிறதுக்காக நிறைய வகுப்புகள் எல்லாம் நடத்தப்படுது.
But the best book for personality development is Bhagavad Gita.
ஆனா நம்மளுடைய தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு மிக சிறந்த புத்தகம் பகவத்கீதை தான்.
Because the first thing the Bhagavad Gita teaches us is who our personality actually is.
ஏன் அப்படின்னா பகவத்கீதையில முதல்ல நம்ம யார் அப்படிங்கறத பத்தி சொல்லப்படுது, நம்மளுடைய உண்மையான தன்மை என்னங்கிறது சொல்லப்படுது.
People Everyone looks up to some leader.
எல்லாருமே யாரோ ஒரு தலைவரை எதிர்பார்க்கறாங்க.
Yad yad acharati shreshthas tat tat evetaro janaha sayat pramanam kurute lokas tat anuvartate. You can give the translation of that.
Yeah, என்னெல்லாம் பெரிய மனிதர்கள் செய்றாங்களோ அதையே எல்லாருமே பின்பற்றாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றார்.
Now, if we study Bhagavad Gita, we will become inspired to become a great saintly person like Arjuna.
நம்ம பகவத் கீதையை படிச்சோம் அப்படின்னா அர்ஜுனனை போல ஒரு சாது குணமுடைய ஒரு நபரா நம்ம ஆகிறதுக்கு விருப்பப்படுவோம்.
But in the modern age, the great personalities who people aspire to be like are famous businessmen or sports stars or cinema stars and so on.
ஆனா நவீன காலத்துல மக்கள் யார போல இருக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு தொழிலதிபரை போலவோ ஒரு சினிமா நடிகர்களை போலவோ இல்ல ஒரு விளையாட்டு வீரர்களை போலவோ இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க.
Who is great?
யார் சிறந்தவங்க?
Is one who has a lot of money great?
யார் நிறைய பணம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் சிறந்தவங்களா?
Is one who is very famous great?
யார் ரொம்ப பிரபலமா இருக்காங்களோ அவங்க தான் பெரியவங்களா?
Who is really great is one who can control the senses.
யார் உண்மையிலேயே பெரியவங்க அப்படினா யாரால தங்களோட புலன்களை கட்டுப்படுத்த முடியுதோ அவங்க தான் பெரியவங்க.
So many people they conquered great tracts of land.
நிறைய மக்கள் பார்த்தா அப்படினா நிறைய இடங்களை வந்து நாடுகளை வந்து கைப்பற்றி இருக்காங்க.
But they could not conquer their senses.
ஆனா அவங்களால அவங்களோட புலன்களை பெற்றிக் கொள்ள முடியல.
So one who can overcome this dambho darpa vimanas cha krodha parusham eva cha agyana, one who is free from these bad qualities, that person is a great person.
யார் ஒருத்தரால இங்க கூறப்பட்டிருக்கக்கூடிய குணங்களை வெற்றி கொள்ள முடியுதோ அத்தகைய நபர் வந்து சிறந்த நபர்னு சொல்லப்படுறார்.
Now in modern psychology there are different schools of thought.
நவீன மனோதத்துவவாதிகளுக்கு மத்தியில அவங்களுடைய எண்ணங்கள்ல பல்வேறு எண்ணங்களை கொண்ட வகுப்புகள் நிறைய இருக்கு.
And some so-called scientists, they think that human nature is especially dependent upon one's genetic inheritance.
ஒரு சில பேரளவிலான விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய இயற்கையானது அவனுக்கு எப்படி பரம்பரையில எப்படி வருதோ அதன் அடிப்படையில அவன் செயல்படுறாங்க.
And others stress more on the culture that one is born into, that shapes one's character.
ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவன் எத்தகைய கலாச்சாரத்துல வளர்றானோ அதன் அடிப்படையில அவனுடைய குணங்கள் வருதுன்னு சொல்லி சொல்றாங்க.
According to the version of Bhagavad Gita, both of these factors are very important.
Bhagavad Gita inudaiya kannottathil irundhu paartham appadina indha rendume mukkiyathuvam vaindhadha padudhu.
In this verse of Bhagavad Gita, the qualities acquired at birth are being stressed.
Inga ipo nam padikkakoodiya Bhagavad Gita inudaiya padathila pirappiliye adaiyapadakoodiya tanmaigal valiyurthapattirukku.
Agyana cha bijathasya refers to those who these qualities are born with them, these bad qualities.
இங்க இந்த தவறான குணங்கள் அவங்களுடைய பிறப்பிலேயே அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க வலியுறுத்தப்பட்டிருக்கு.
And similarly there is a description of those who are born with good qualities.
இதே மாதிரி நல்ல குணங்களோட வளர்ந்த நல்ல குணங்களோட பிறந்தவங்களுடைய தன்மைகளும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு.
Now this is not what the modern scientists would call genetic factors.
ஆனா இங்க நவீன கால விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய பரம்பரையினால வரக்கூடிய ஒரு உணர்வுன்னு சொல்றாங்களே அது இங்க பொருந்தாது.
But it is according to the consciousness which one has developed in a previous life.
ஆனா இது ஒருத்த முந்தின பிறவியில என்ன மாதிரியான உணர்வு நிலையை வளர்த்துன்றதானோ அது அடிப்படையா வச்சது.
காரமணா தெய்வ நேத்ரேண ஜந்துர் தேகோபபத்தையே ஸ்ரீமத் பாகவதம் ஸ்டேட்ஸ் தட் every living being in this world gets a body according to his previous activities and according to the direction of the Supreme Lord and the demigods.
Srimad Bhagavata enna solapadudhu appadina ovvorutharum thangalude mundina piravila senja seyalgalin adipadaila mulumudar kadavul matrum devargalude valigaattadhin prakaram vevveru vidhamana udalai yetrukolraanga.
So we get what we want.
நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம அடைகிறோம்.
And what we deserve.
நம்ம என்ன நமக்கு நமக்கு என்ன விரும்புறோமோ அதை அடைகிறோம். அதே சமயத்துல நமக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும்.
Someone may want to be a big leader.
ஒரு சிலர் வந்து ஒரு பெரிய தலைவர் ஆகணும்னு விருப்பப்படலாம்.
But in this life he doesn't have the karmic accruement to become a great leader.
ஆனா இந்த பிறவில அவன் வந்து ஒரு பெரிய தலைவன் ஆகிறதுக்கு அவனுக்கு திறமை இல்ல.
So he, that desire may be fulfilled in the next life.
அவனுக்கு அதற்கான கொடுப்பனம் இல்லங்கறனால அடுத்த பிறவில அவனுக்கு அந்த ஆசை பூர்த்தி செய்யப்படலாம்.
And he may become a great leader among the dogs in the street if his desire is to become a great leader but his activities are sinful, then he may become a great leader among the dogs in the street.
அவனுடைய ஆசையானது ஒரு பெரிய தலைவர் ஆகணும்னு ஆசை இருக்கு, ஆனா அவன் நிறைய தவறான குணங்கள்ல ஈடுபட்டிருந்தான் அப்படின்னா அப்ப அவன் அடுத்த பிறவியில நாய்களுடைய மத்தியில ஒரு தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு தலைவனா வரலாம்.
When he runs in the street, all the dogs will respect him as the most powerful.
எப்ப அவன் வந்து ரோட்ல ஓடி போறானோ அப்ப அவனை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நாய் அப்படின்னு சொல்லி மற்ற நாய் சமுதாயத்துல எல்லாரும் அவனை பாராட்டலாம்.
And the satisfaction he gets is the same satisfaction as a big political leader gets from having people kowtow to him.
அந்த நாய் உடல்ல அவன் இருக்கும்போது அவன் அடையக்கூடிய திருப்தியானது ஒரு பெரிய அரசியல்வாதி பல்வேறு மக்கள் அவனை வந்து பாராட்டுறதுனால கிடைக்கக்கூடிய திருப்தியும் ரெண்டும் ஒண்ணுதான்.
So association is also important.
அதனால யார் கூட தொடர்பு கொள்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது.
But generally people of godly nature are born in godly families.
பொதுவா யார் வந்து தெய்வீக தன்மையோட இருக்காங்களோ அவங்க அத்தகு குடும்பங்கள்ல பிறவி எடுப்பாங்க.
சுச்சினாங் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ பிஜாயதே. Those who are yogis but who fall from the path, they are born in families of brahmanas or pious vaishyas and continue in that atmosphere to execute pious activities.
யார் ஒருத்தர்கள் யோகிகளா இருந்து அந்த பாதையில இருந்து விலகிட்டாங்களோ அவங்க அடுத்த பிறவியில ஒரு பிராமணர்கள் குடும்பத்திலேயோ இல்ல நல்ல புண்ணியம் நிறைந்த வியாபாரிகள் குடும்பத்திலேயோ பிறந்து அங்க அந்த அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து தொடர்ந்து தங்களுடைய புண்ணிய காரியங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க.
And sinful people are born in sinful situations.
யார் வந்து பாவகரமான மக்களோ அவங்க பாவகரமான சூழ்நிலையில பிறவி எடுப்பாங்க.
Formerly all over India the caste discrimination was very strong.
முன்னாடி இந்தியா முழுக்க ஜாதியின் அடிப்படையில் பிரிவு அப்படிங்கிறது ரொம்ப பலம் வாய்ந்ததா இருந்தது.
And actually there was some basis to that.
உண்மையில அதுக்கு ஒரு சில அடிப்படை உண்டு.
Because generally it's understood that one who's born in a Brahmin family is that's due to pious deeds.
பொதுவா என்ன புரிந்து கொள்ளப்படுது அப்படின்னா ஒருத்தர் பிராமண குடும்பத்துல பிறக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய முந்தின புண்ணிய செயல்களின் அடிப்படையிலங்கிறது.
And one who's born in the family of chandalas, that's due to impious deeds.
ஒருத்தர் சண்டாளனுடைய குடும்பத்துல பிறக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய பாவ காரியங்களின் அடிப்படையில.
There are other considerations though.
இது மட்டும் இல்லாம வேறும் இன்னும் ஒரு சில கருத்துக்கள் நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்களை கருத்துல கொள்ள வேண்டியிருக்கு.
Rakshasim kalimashucha jayante brahma yonishu. One consideration is that in Kali Yuga many rakshasas become born in Brahmin families.
இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா கலி யுகத்துல பல்வேறு ராட்சசர்கள் பிராமண குடும்பத்தை பிறக்கிறாங்கன்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு.
Another consideration is kalo shudra sambhavaha. In Kali Yuga everyone's on the level of a shudra.
இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலியுகத்துல எல்லாருமே சூத்திரர்களுடைய நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு.
And it's actually a symptom of dambha, dharpa, abhimana, krodha, all these bad qualities that certain persons who were of higher caste used that situation to oppress the lower castes.
நாம பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெருமை, அகந்தை, அபிமானம், கோபம், கொடூரம், இந்த குணங்களை உடைய உயர் ஜாதியினர்கள் தாழ்ந்த ஜாதியினர்களை அவங்கள அடக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணதை நாம பார்க்கலாம்.
So the whole situation in Kali Yuga is very confused.
அதனால கலியுகத்தில் இருக்கக்கூடிய மொத்த சூழ்நிலையுமே குழப்பமுடையதா இருக்கு.
As the increment of demoniac population increases.
இந்த அசுரத்தனமுடைய மக்கள் தொகையானது அதிகரிச்சு கொண்டே இருக்கிறது தான் அதுக்கு காரணமா இருக்கு.
In the modern age, everyone is encouraged to be more and more selfish and exploitive.
நவீன காலத்துல எல்லாருமே வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா சுயநலத்தோட வாழ முடியுமோ அந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தப்படுறாங்க.
Calm, Krodh, Lobh, Parasha, Agyana, these are all being promoted as desired qualities.
இந்த காம க்ரோதம் நம்மளுடைய அபிமானம் கொடூரம் கோபம் இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில விரும்பத்தக்க குணங்களா விளம்பரப்படுத்தப்படுது.
If someone is not greedy to make lots and lots of money, people think, what's wrong with you?
யாராவது ஒருத்தர் நிறைய பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப பேராசை உடையவனா இல்ல அப்படின்னா மக்கள் நினைக்கிறாங்க உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க.
We see that young people from relatively pious backgrounds in South India, they go to Bangalore and they get a job in some big multinational corporation.
நாம பார்க்கலாம் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் புண்ணியம் வாய்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து இங்க படிச்சுட்டு பெங்களூர்ல போய் ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்றாங்க.
And they deliberately try to change them and say, now you go and have girlfriends and get drunk, and they take them to parties and encourage, now you must drink alcohol.
அப்ப அந்த மாதிரி வேலைக்கு சேரும்போது அங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பழக்கத்தையே மாற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க. நீ இப்ப வந்து ஒரு பெண்ணை கூட்டிட்டு வெளியில போ, ஒரு இடத்துல போய் நீ குடி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பழக்கத்தை வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்றாங்க.
If they don't want to do that, then they're scorned for not being sinful.
அப்படி அவங்க அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறதுக்கு விரும்பல அப்படின்னா உடனே அவங்க வந்து குத்தி காட்டப்படுறாங்க, பாவ செயல்களை செய்யல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏளனமா பார்க்கறாங்க.
Of course, our devotees who work in multinational corporations, they don't get involved in this.
அதே சமயத்துல நம்மளுடைய பக்தர்கள் இந்த மாதிரியான பல நாடுகள்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய பக்தர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்டிக்கிறது கிடையாது.
Due to understanding the message of Bhagavad Gita, they don't want to be entangled in sinful reactions.
பகவத்கீதையில் இருக்கக்கூடிய செய்தியை புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால பாவ விளைவுகளால மாட்டிக்கொள்றதுக்கு அவங்க விரும்புறது கிடையாது.
They are protected by that commitment to Krishna consciousness.
கிருஷ்ண உணர்வுக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளின் மூலமா அவங்க பாதுகாக்கப்படுறாங்க.
And by the strong association of devotees.
அது மட்டும் இல்லாம பக்தர்களுடைய பலமான சத்சங்கத்தின் மூலமாகவும்.
Nevertheless, we don't recommend that devotees, they just take any occupation anywhere. Our association is very important.
இருந்தாலும் நம்ம வந்து பக்தர்கள் எந்த மாதிரியான வேலையை எங்க வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பரிந்துரைக்கிறது கிடையாது. சத்சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது.
I didn't say satsanga, I just said sangha.
Sangha, தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது.
If one is a very strong demon, then even if he gets good association, he won't change.
ஒருத்தன் ரொம்ப பலமான அசுரனா இருந்தா கூட அவனுக்கு நல்ல ஒரு தொடர்பு கிடைச்சா கூட அவன் மாற போறது கிடையாது.
If one is a very strong devotee, then even in bad association he'll remain a devotee.
ஒருத்தன் ரொம்ப நல்ல திறமையான பக்தனா இருந்தா அப்படினா அவனுக்கு மோசமான தொடர்புகள் கிடைச்சாலும் அவன் அதனால மாற போறது கிடையாது.
Just like we see that Duryodhana and Karna, they had just as much opportunity to associate with Krishna as did Yudhishthira and Arjuna.
நீங்க பார்க்கலாம் துரியோதனன் கர்ணன் போன்ற நபர்களுக்கு அர்ஜுனனுக்கும் யுதிஷ்டருக்கும் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருந்ததோ அதே அளவுக்கு கிருஷ்ணரோட உறவு கொள்றதுக்கு வாய்ப்பு இருந்தது.
But they chose not to.
ஆனா அவங்க அப்படி உறவு கொள்ள கூடாதுன்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருந்தாங்க.
They were very staunch demons, as Prabhupada used to say.
ரொம்ப திடமான அசுர.
திடமான அசுர. Matena Krishne Paratasvatova. What's the next time? Mito Bibadyeta Grihavratanam. Grihavrata. Yes, I'm going to be a demon. Adantago Bhir Vishatang Tamisrang Punaf Punas Charavita Charavananam. Okay, give the translation. Matena Krishna. They've decided, I am not going to be Krishna conscious.
அவங்க வந்து ஒரு உறுதியோட இருக்காங்க, நான் வந்து கிருஷ்ண பண்ணுற ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு
சொல்லி. I'll go to hell, no problem, but I'm not going to chant Hare Krishna.
நான் நரகத்துக்கே போவேன், அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஹரே கிருஷ்ணமா சொல்ல மாட்டேன்.
Even if they get good advice from others, they won't take it. When they get good advice, they think it's bad advice. Vidur was always giving Dhritarashtra good advice, and he would agree, but then again Duryodhana would come and say, "What do you listen to that rascal for?" Similarly, one who is a very strong devotee, even in bad association, they will not be changed. We find that in the school of Shanda and Armarika, that's not the Gurukul, we can call it that, the Asurakul, they were trying to teach Prahlad all the demoniac activities. How to control the political adjustment. Samabheda Dana Danda. These are the four stages. You try to pacify your enemies, you try to then divide and rule, then bribing or offering a post, and if that doesn't work, kill them.
இது வந்து நான்கு படிகளை கொண்ட அரசியல் நுணுக்கத்தை பத்தி சொல்லி கொடுத்தாங்க. சாம பேத தான தண்டா. முதல்ல உன்னுடைய எதிரியோட நீ வந்து சமரசம் செய்யறதுக்கு பாரு, அது அப்போ அது முடியல அப்படின்னா ரெண்டு பேரையும் பேதம் பண்ணி ஒரு ஆட்சி செய்யறதுக்கு பாரு, அதுவும் முடியலன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுத்து நன்கொடை கொடுத்து அவனை வந்து விலக்கி வாங்கறதுக்கு முயற்சி பண்ணு, அது முடியல அப்படின்னா அவனை வந்து கொன்னுடு கடைசி நிலை.
அப்படி
நாலு நிலைகளை வந்து சொல்லி கொடுத்தாங்க.
Wasn't interested. He would smile because he is Prahlada. Prahlada means very happy. But he wasn't happy at being at the prospect of being the ruler of the universe. His happiness came from remembering Krishna. We sing Prahlada Hlada Dayane, means that we are offering respects to he who is the giver of happiness to Prahlad, which means who is very happy.
நம்ம பாடுறோம் பிரஹலாத அலாத தாயினேன்னு. அப்படின்னா யார் ஒருத்தர் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய பிரஹலாதருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவரோ அத்தகைய நபரை நம்ம வந்து போட்டுறோம்.
So even though Prahlad was born in a demoniac family, by association with Narad Muni in the womb, he became a great devotee.
பிரஹலாதர் அசுர குடும்பத்துல பிறந்திருந்த போதிலும் தான் வந்து கருவுக்குள்ளார இருக்கும் போதே நாரத முனிவருடைய சங்கம் கிடைச்சதன் காரணத்தினால அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த பக்தரா மாறினார்.
And then he was immovable.
அதுக்கப்புறம் அவர் அசைக்கவே முடியல.
But most devotees are not, they don't have that kind of fixed determination in devotional service.
ஆனா பெரும்பாலான பக்தர்களுக்கு அத்தகைய திடமான மன உறுதி பக்தி தொண்டில் இருக்கிறது கிடையாது.
Another famous boy saint in the Puranas is Dhruva Maharaj. Who is now residing in the Dhruva Tara. So Dhruva Tara, that is famous because that's in a fixed position.
துருவ தாரா அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமானது. ஏன் அப்படின்னா அது ஒரே இடத்துல நிலையா இருக்கக்கூடியது.
All the stars move, but Dhruva Tara stays in the same position.
எல்லா நட்சத்திரங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கு, ஆனா துருவ தாரமானது ஒரே இடத்துல அப்படியே நிலையா இருக்கக்கூடியது.
So Dhruva means fixed.
Dhruva abdina nilayanadun artham.
Fixed in his determination. He was also a disciple, just like Prahlad, he was also a disciple of Narad Muni. So his Vatma Pradasha Guru, or the Guru who indicated him the proper path, was his mother.
அந்த துருவ மகாராஜுக்கு வார்த்தம பிரதர்ஷக குரு அதாவது யார் ஒருத்தர் அவங்களுடைய ஆன்மீக பாதைக்கு ஆரம்பத்துல ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்தாரோ அவங்க யார் அப்படின்னா அவருடைய தாய்.
Who suggested that you can find Vishnu in the forest.
அவங்க தான் துருவ மகாராஜுக்கு அறிவுரை கொடுத்தாங்க நீ விஷ்ணுவை காட்டுல போய் பார்க்கலாம்னு.
So Dhruv Maharaj went to the forest to perform tapasya for the sake of attaining the benediction of Lord Vishnu.
பகவான் விஷ்ணு கிட்ட இருந்து வரம் வாங்கணும் அப்படிங்கற ஒரு காரணத்துக்காக துருவ மகாராஜர் காட்டுக்கு போய் அங்க கடுமையான தவங்களை மேற்கொள்றார்.
And Narad Muni came to him and said, "Don't do this."
நாரத முனிவர் அங்க வந்து இதெல்லாம் பண்ணாதபான்னு அறிவுரை பண்ணார்.
It's not meant for 5-year-old boys.
இது வந்து 5 வயசு பையனுக்கு இது கிடையாது பொருந்தாதுன்னார்.
Just go back to the home.
வீட்டுக்கு திரும்பி போப்பா.
Dhruva Maharaj said, "Narad Muni, I offer my respects to you, but I'm not going to follow your instruction."
Dhruva Maharaj said, "Narada Muni, vare, ennudaiya vanakkangala naan ungalukku therivikkiren, aana neenga solradha naan seiya poradhu kedaiyadhu."
He was fixed in his determination.
Thannudaiya mana urudhila avar vandu didagarthama irundhar.
Now, is that Guru Avagya disobeying the orders of the Guru?
Appa adhu vandu Guru Avagya Guruvinudaiya kattalai meerradhaayidha?
No, because Narad Muni was just testing him. To see if how strong he was in his intent. In the section of Srimad Bhagavatam in which Srila Prabhupada describes the character of Dhruv Maharaj, he states that it is not at all difficult to go back to Godhead.
துருவ மகாராஜரை பத்தி வர்ணிக்கக்கூடிய இடங்கள்ல ஸ்ரீல பிரபுபாதர் கொடுக்கிறார் பகவானுடைய லோகத்தை திரும்பி போறது அப்படிங்கிறது அதுல கொஞ்சம் கூட கடினமே இல்லைங்கிறார்.
One just has to be as fixed and determined as Dhruv Maharaj.
துருவ மகாராஜரை போல நிலையாகவும் உறுதியுடையவராகவும் ஒருத்தர் இருக்கணும் அவ்வளவுதான் அது போதுங்கிறார்.
So in one sentence Prabhupada says it's not difficult to go back to Godhead.
ஒரு வரியில பிரபுபாதர் சொல்றார் பகவானோட திரும்பி போறது அப்படிங்கறது கடினம் கிடையாதுன்னு.
And then he says you just have to be as determined as Dhruva Maharaj.
அதுக்கப்புறம் அவர் சொல்றார் நீ வந்து துருவ மகாராஜரை போல மன உறுதி உடையவனா இருந்தா போதுங்கிறார்.
But Dhruva Maharaj is, I mean, that very name means fixed, because his fixedness in devotional service is exceptional.
ஆனா துருவ மகாராஜ் அப்படிங்கறனால அந்த பேருக்கு அர்த்தமே வந்து உறுதியோ நிலையோ நிலையா இருக்கக்கூடியவர்னு அர்த்தம். அவருடைய அவர் எப்பவுமே வந்து பக்தி தொண்டுல ரொம்ப தீவிரமா நிலையா இருந்தவரா இருந்தார்.
There it's not that every devotee his story is in the Srimad Bhagavatam.
எல்லா பக்தருடைய கதையும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குன்னு எடுத்துக்க முடியாது.
Dhruva Maharaj's story is there because of his extraordinary determination in devotional service.
துருவ மகாராஜருடைய கதை பாகவதத்தில் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அங்க துருவ மகாராஜ் பக்தி தொண்டுல ரொம்ப அளவுக்கு அதிகமான விதத்துல அவர் ரொம்ப திடமா இருந்தார்.
So for most devotees to have, or for almost any devotee to have that standard of fixedness in devotional service is, we can't even imagine it.
அந்த அளவுக்கு பக்தி தொண்டுல நிலையா இருக்கிறது அப்படிங்கிறது பெரும்பாலான பக்தர்களுக்கு கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது.
Therefore we should be very careful to avoid bad association.
அதனாலதான் நம்ம வந்து தவறான தங்கத்தை தவிர்க்கிறது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும்.
Because we see that many devotees, they take up Krishna consciousness, but then again due to bad association they fall away from the path.
நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் ஒரு சில பக்தர்கள் வராங்க அவங்க வந்து பக்தி தொண்டு பாதையை ஏற்றுக்கொள்றாங்க ஆனா தவறான சங்கத்தின் காரணமா அவங்க அந்த பாதையில இருந்து விலகி போயிடுறாங்க.
அஷ்ரதான புருஷ தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்யமாங் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்ணனே. Can you give the translation of that?
நம்பிக்கை இல்லாத நபர்கள்,
those who are not resolute on the path of devotional service, whose faith is not fixed, they do not attain me, Krishna says. But they go back to the world of birth and death. So we see that sometimes people take to Krishna consciousness. But again they become entangled in sinful activities and they go away from the proper practice of Krishna consciousness. Once in India, one gentleman came to Srila Prabhupada. He was in a shocked mood. He said, some of your Western disciples, I saw them fighting. Prabhupada said, you're surprised that they're fighting, I'm surprised that they're chanting Hare Krishna. They're fighting anyway they're doing. Due to the kusanskara or the bad birth or the bad upbringing they've had. Their tendency is to fight. But they don't fight most of the time and they do chant a lot of Hare Krishna also. You might be surprised to hear that in the early days of our movement, in the GBC meetings or the meetings of the top leaders, there used to be a lot of shouting and fighting and like this. It's actually very difficult for people nowadays, or especially in India, to understand what kind of people Srila Prabhupada made his first disciples, the hippies in the Western world. Of course, we can understand that they're all great souls to have taken the mercy of Srila Prabhupada. And did such tremendous service in spreading Krishna consciousness all over the world. But at least from the external point of view, with many of them, or I'm also one of them, many of us, there was a thick layer of these bad upbringing and the bad characteristics. So in the early days of the movement, out of maybe some ambition to please Srila Prabhupada, the devotees, they wanted to show, I'm doing so much, and there was some kind of competition like that. So nowadays it's not like that. So we can understand the purifying effect of the process of Krishna consciousness. So to get the determination as strong as Dhruva or Prahlad, it may not be possible for us.
துருவமாராதரை போலோ பிரகலாதரை போலவும் திடமான ஒரு மனதை பெறுறது அப்படிங்கிறது நமக்கு சாத்தியமில்லாததா தோன்றலாம்.
But our determination should be, let me go on with the process of Krishna consciousness.
ana nammude manavurdi eppadi irukanum appadina na inda krishna unaru paadaye appadiye payirchi panninde irukanum gradhala irukanum.
How was Srila Prabhupada able to preach Krishna consciousness in the western world?
Srila Prabhupada arala eppadi merkathiya naadugalla inda krishna unaru parappa mudinjathu.
Where kaam, krodh and lobha are so strong.
Anga merkathiya ulagathila kaama krodha lobham idu romba balamudiyada irundhathu.
There's no culture of respect to sadhus or to anyone for that matter.
Anga sadhukalukku abingiradhu mattum illama yaarukkume vandu mariyada kudukiradhu abingira oru panbaade kediyadhu.
Many times when Prabhupada was preaching in the western world, people would be very rude to him.
Nerai nerangalla Prabhupada vandu merkathi naadugala pracharam panumbodhu makkal adha vandu kandukama irundhirukanga.
Prabhupada was able to, he would maintain his determination. There may be several reasons for how he was able to do that.
Prabhupada தன்னுடைய மன உறுதியை எப்பவுமே தக்க வச்சிருந்தார். அவரால் எப்படி அப்படி இருக்க முடிஞ்சது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு.
Prabhupada, one of the reasons is that he had great faith in the purifying effect of the process of Krishna conscious bhakti yoga.
அப்படிப்பட்ட காரணங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த பக்தி யோக வழிமுறை மக்களை தூய்மைப்படுத்தும் அப்படிங்கறதுல அவருக்கு திடமான உறுதி இருந்தது.
Srila Prabhupada had great faith that if people go on chanting Hare Krishna, hearing Srimad Bhagavatam, associating with devotees, then they will become purified.
பிரபுபாதருக்கு பெரும் நம்பிக்கை இருந்தது மக்கள் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி பக்தர்களோட சங்கம் கொண்டு ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு இருந்தாங்க அப்படின்னா அதன் மூலமா அவங்க படிப்படியா தூய்மை அடைவாங்கிறதுல.
In Kali Yuga, everyone to a greater or lesser extent is influenced by these demoniac qualities.
கலியுகத்துல எல்லாருமே ஒரு சிலர் அதிகமா இருக்கலாம் ஒரு சிலர் கம்மியா இருக்கலாம் ஆனா எல்லோருமே வந்து இந்த அசுர குணங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க.
We can look in our own hearts and see if we are free from kaam, krodh, lobha, moha, mada, matsarya.
நம்மளுடைய சொந்த இதயத்துல நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து இந்த காம குரோத மத மோக மாத்சரியத்துல இருந்து விடுபட்டு இருக்கோமா அப்படிங்கறத.
And most of us, if we are honest, then we have to admit that it's not so easy to be free from these demoniac qualities.
நம்ம நேர்மையுடையவர்களா இருந்தோம் அப்படின்னா நம்மள எல்லாருமே ஒத்துக்கொள்வோம் இந்த மாதிரியான அசுர குணங்கள்ல இருந்து விடுபடுறது அப்படிங்கறது அவ்வளவு எளிமையானது கிடையாதுன்னு.
Even if we're chanting Hare Krishna, still we seem to be attached to that which is inauspicious.
Nama Hare Krishna Mahamandrata jagamanna kuda inda amangalamana vishayangal mela nama patradurudaiya irukrom abingiradhu thella theliva irukku.
And sometimes devotees, they become disappointed.
Oru sila nerangalla bhaktargal vandu virakti adanjiranga.
Oh, I just can't seem to overcome my lower nature.
என்னுடைய இந்த தாழ்ந்த இயற்கை வந்து வெற்றி கொள்றது அப்படிங்கறது என்னால இயலாததா இருக்கு.
But we should have faith that if we continue with the process of Krishna consciousness, Krishna will certainly help us.
ஆனா நம்ம இந்த கிருஷ்ண உணர்வு பாதையில அப்படியே தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு இருந்தோம் அப்படினா கிருஷ்ணர் நம்மள நிச்சயமா காப்பாற்றுவார் அப்படிங்கறதுல நமக்கு நம்பிக்கையுடையவரா இருக்கணும்.
But we have to practice very seriously.
ஆனா நம்ம அத ரொம்ப தீவிரமா பயிற்சி எடுக்கணும்.
We can't expect that practicing seriously and not practicing seriously the effect will be the same.
நம்ம தீவிரமா பயிற்சி பண்றதுக்கும் தீவிரமா பயிற்சி பண்ணாம என்னதானு பயிற்சி பண்ணாலும் எல்லாம் ஒரே விளைவு தான் இருக்கும் அப்படி நம்ம எதிர்பார்க்க முடியாது.
As much as we cultivate Krishna consciousness and pray for the mercy of Krishna and the acharyas, we will become purified.
எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணனோட வளர்த்துக்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆச்சாரியர்களையும் கிருஷ்ணர்களையும் பிரார்த்தனை மேற்கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தூய்மை அடைவோம்.
But there is a difference. There is Dridhavrata, those who are determined to follow.
யார் வந்து பின்பற்றதுல திடமான விரதத்தோட இருக்காங்களோ அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு.
Lord Krishna mentions in Bhagavad Gita, Satatam Kirtayanto Mangyatanta Dridhavrataha. Those who are Mahatmas, they always glorify me and engage in devotional service with a great vow.
பகவான் கிருஷ்ண கீதையில சொல்றார், சததம் கீர்த்தயந்தோமா எதம் தஷ்ட திருடவிரதா. யார் ஒருத்தர் வந்து திடமான மனதோட இருக்காங்களோ அவங்க எப்போ, யார் வந்து மகாத்மாக்களோ அவங்க எப்பவுமே என்ன வழிபட்டு இருப்பாங்க, திடமான மனதோட எனக்கு பக்தி தொண்டில ஈடுபடுவாங்கங்கிற.
So some devotees, they may think, well, you know, we don't have to be so strict.
ஒரு சில பக்தர்கள் நினைக்கலாம், ஓ நம்ம வந்து இவ்வளவு கடுமையா இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு நினைக்கலாம்.
But definitely there is a difference between, for instance, taking only Krishna prasadam and thinking, well, it doesn't matter if we sometimes buy some biscuits from the shop and eat them, it's all the same, it's vegetarian, we can offer them.
நம்ம வந்து கிருஷ்ண பிரசாதத்தை மட்டுமே சாப்பிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும், நாங்க வந்து ஓ ஒரு சில நேரம் கிருஷ்ண பிரசாதம் இல்லாம வெளியில வந்து பிஸ்கட் வாங்கி, இது வந்து இது சைவ உணவு தான், வெளியில இருந்து பிஸ்கட் வாங்கி நம்ம நைவேத்தியம் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு.
But that will, taking food which is not offered to Krishna, that will contaminate the consciousness.
கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யப்படாத ஒரு உணவை நம்ம உட்கொள்றது மூலமா நம்மளுடைய உணர்வானது கண்டிப்பா பாதிக்கப்படும்.
Or if we think that, well, you know, I don't have to rise very early, it's not very important. But then we have to consider why all our acharyas have directed us to rise early and practice Krishna consciousness in the Brahma Muhurta.
அப்போ நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம், ஏன் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எல்லாரும் வந்து அதிகாலையில எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த கிருஷ்ணனோட பயிற்சி பண்ணணும் ஏன் வலியுறுத்தி இருக்காங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம்.
So the aim is to be a pure devotee of Krishna.
நம்மளுடைய குறிக்கோள் கிருஷ்ணருடைய தூய பக்தர்களா ஆகணும்.
We can be mixed devotees.
நம்ம வந்து கலப்படமுடைய பக்தர்களா இருக்கலாம்.
It's just like, you know, when you're offering in the yagya, you say idam narayanaya namama, this is offering to Narayan, not for me.
நம்ம வந்து யக்ஞத்துல பண்ணும்போது இது வந்து நாராயணருக்கு நான் வந்து அர்ப்பணம் பண்றேன் எனக்கு கிடையாதுன்னு சொல்றோம்.
But if you're offering, you pour a little bit and you say idam narayanaya and pour some on the side, then idam mama, this part's for Narayan, this part's for me.
ஆனா நீங்க இது வந்து நாராயணருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்துட்டு மிச்சம் நிறைய வந்து இது எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஊத்திக்கிட்டீங்க அப்படின்னா,
I give something to Narayan, but not everything. I should keep some opportunity for sense gratification for myself.
நான் வந்து நாராயணருக்கு கொஞ்சம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு கொஞ்சம் வச்சுப்பேன், என்னுடைய புலனுகர்ச்சிக்கு நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய தன்மை.
Well, this is not really bhakti.
அப்படி இருந்ததுன்னா அது உண்மையில பக்தி கிடையாது.
That means we're trying to be a devotee and a demon at the same time.
அப்படின்னா நம்ம ஒரே நேரத்துல பக்தனாகவும் அசுரனாகவும் இருக்கணும்னு நினைக்கிறோம்.
It doesn't really work.
இது உண்மையிலே வேலை செய்யாது இந்த மாதிரி.
Because we can't really offer anything to Krishna unless we do so with pure consciousness.
ஏன் அப்படினா நம்ம வந்து தூய்மையான உணர்வு இல்ல அப்படினா கிருஷ்ணருக்கு எதையுமே நம்ம வந்து அர்ப்பணம் பண்ணவே முடியாது.
Krishna will not be satisfied unless we're really trying to become purified.
உண்மையிலே நம்ம தூய்மை அடையறதுக்கு விருப்பப்படல அப்படின்னா கிருஷ்ணர் அது நம்மளுடைய முயற்சிகள் மூலமா திருப்தி அடைய மாட்டார்.
So at least the endeavor must be there to be purified.
தூய்மை அடையணும் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் முயற்சியாவது இருக்கணும்.
We may not even expect that many people will take this up.
இத வந்து நிறைய மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கறத கூட நம்ம எதிர்பார்க்க முடியாது.
Sometimes people say, well, this group has so many followers and that group has so many followers, but we don't see so many followers of the Hare Krishna movement.
ஒரு சில நேரத்துல மக்கள் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த கும்பல்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, அந்த இயக்கத்துல அவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஆனா அத்தகைய பெரிய கும்பலை வந்து இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்துல நான் பார்க்கறது இல்ல.
That's true.
அது உண்மைதான்.
If we said that, well, you don't have to follow any principles, just do whatever you like and chant Hare Krishna sometimes.
நீங்க எந்த கொள்கைகளையும் பின்பற்ற தேவையில்லை, நீங்க என்ன பண்றீங்களோ அதையே பண்ணிட்டுருங்க, எப்பயாவது நீங்க ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுங்கன்னு நம்ம சொன்னோம்னா
we might get many followers.
அப்ப நம்மள பின்பற்றக்கூடியவங்க நிறைய பேர் வருவாங்க.
But they wouldn't really be followers because they're not really following anything.
ஆனா அவங்க உண்மையில பின்பற்றக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க எதையுமே பின்பற்றது இல்லையே.
Sometimes they say, well, this Swami has so many followers.
ஒரு சில நேரங்களில் மக்கள் சொல்லுவாங்க, இந்த சுவாமியை வந்து பின்பற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு.
But if he says that there's nothing to follow, then what are they following?
ஆனா அந்த நபர் வந்து பின்பற்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு அவர் சொன்னார்னா அப்ப அவங்க அவரை பின்பற்றதுல என்ன இருக்கு?
So our motto is Ekas Chandrastamo Hanti Kimnatara Gano Picha Kimnatara Koti Picha, that one moon is better than millions of stars.
அதனால நம்மளுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை காட்டிலும் ஒரே ஒரு சந்திரன் சிறந்தது.
Srila Prabhupada gave the example.
Srila Prabhupada உதாரணம் கொடுக்கிறார்
that in the if you're selling diamonds you may not get many customers.
நீங்க வந்து வைரம் வித்துறீங்க அப்படினா உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்க மாட்டாங்க.
The glass bead salesman gets so many customers.
ஆனா இந்த கண்ணாடி சின்ன சின்ன கண்ணாடி துகள்களை விற்க கூடியவங்க வந்து அவங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க.
You're not even allowed in the jewelry shop and you see there's a guard at the door with a gun and they won't even allow you. You think they want more customers to come, but they, in the jewelry shop, they won't even allow you to come unless they see what class of person you are.
Yeah, avangalukku vaadikeyalargal theyapatta kuda inda nagai kadaigalla vande ungala vande elimiya ulla udamaatanga anga vande kaavalaari orthan duppaga agent irpa edukaga appadina ethagaya nabar ulla varanga appinga adha paaduga paakkaradhukaga.
Because anyone can buy glass baubles.
யார் வேணாலும் ஒரு கண்ணாடிய துகள்களை வாங்கலாம்.
But you have to have some qualification to buy genuine gold, silver, diamond jewelry.
ஆனா நேர்மையான தங்கம், வெள்ளி, வைரம் இத வாங்கணும் அப்படினா அதுக்கு ஒரு சில தகுதிகள் உங்களுக்கு தேவைப்படுது.
The qualification is one should have sufficient money.
அதுக்கு என்ன தகுதி அப்படினா ஒருத்தண்ட போதுமான அளவு பணம் இருக்கணும்.
So the number of customers may be less but the quality is greater.
அங்க இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் கம்மியா குறைவா இருக்கலாம் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய குணம் தன்மையானது அதிகமா இருக்கு.
To an untrained person imitation jewelry and genuine jewelry may look the same.
பயிற்சி பெறாத நபர்கிட்ட பார்த்தோம் அப்படினா ஒரு ஒரு போலி நகையும் உண்மையான நகையும் பார்க்கிறது ஒரே மாதிரி தெரியலாம்.
But it doesn't have the same quality or value.
ஆனா அந்த ரெண்டுத்துக்கும் ஒரே தன்மையும் கிடையாது ஒரே மதிப்பும் கிடையாது.
And one person with genuine jewelry is in a better position than 100 people with imitation jewelry.
நேர்மை உண்மையான நகை இருக்கக்கூடிய ஒரு நபர் பொய்யான நகை இருக்கக்கூடிய 1000 நபர்கள் 100 நபர்களை காட்டிலும் உயர்ந்தவரா இருக்கார்.
Of course this is a materialistic or material analogy.
இது வந்து ஒரு பௌதிகமான உதாரணம் இது.
But the it is an analogy to show that one has to have some qualification to take to Krishna consciousness.
இந்த உதாரணம் எதுக்காக சொல்லப்படுது அப்படினா ஒருத்தர் கிருஷ்ணனரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படினா அவருக்கு ஒரு சில தகுதிகள் இருந்தாகணும்னு.
The qualification is one has to be very serious to surrender to Krishna.
அதற்கான தகுதி என்ன அப்படினா ஒருத்தர் கிருஷ்ணர்ட்ட சரணடைறதுல தீவிரமுடையவரா இருக்கணும்.
And one person who is seriously practicing Krishna consciousness is in a better position than hundreds who are not.
யார் ஒருத்தர் தீவிரமா கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாரோ அவர் வந்து நூற்றுக்கணக்கான நபர்கள் தீவிரம் இல்லாம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றவங்களை காட்டிலும் உயர்ந்தவங்களா இருக்கார்.
So this Krishna conscious movement is meant for being preached to save people from the demoniac qualities.
மக்களை வந்து அசுரதனமான குணங்கள்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் பிரச்சாரத்தை ஈடுபட்டிருக்கோம்.
But at the same time we are not interested in marketing counterfeit goods. Means counterfeit means bogus, cheating. Like.
Counterfeit?
Counterfeit means counterfeit literally means when you print money, which is not government author, that's called counterfeit. So counterfeit good means it looks the same, but it's bogus.
நாம வந்து இந்த ஒரு கள்ள நோட்ல வந்து நம்ம வந்து விருப்பம் காட்டக்கூடியவங்க கிடையாது.
That's an important word.
I don't know English.
No, I'm saying for preaching because it's a word we use a lot. Counterfeit means it looks like the same, but if you're caught with it, you'll be arrested.
கள்ள நோட்டு வந்து பார்க்கிறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் ஆனா அதோட உங்களை யாராவது பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து கைது செய்யப்படுவீங்க.
So don't go to the counterfeit path.
அதனால இந்த கள்ள நோட்டு பாதைக்கு போகாதீங்க.
Srila Prabhupada starts this purport by saying in this verse, the royal road to hell is described. So we want to go on the Rajapath to Krishna. Pata Sampadam Asurim. In this verse is described the wealth or the qualities of the demons.
இந்த பதத்துல சொல்லப்படுது பார்த்த சம்பத மாசுரியம் அசுரர்களுடைய சொத்துன்னு சொல்லலாம் இல்ல அவங்களுடைய தன்மைன்னு சொல்லலாம்
But the sampad for going on the path to Krishna is not lots of money or prestige or any such thing.
கிருஷ்ணரை நோக்கி போகக்கூடிய பாதைக்கு அந்த பாதையில நம்ம வந்து நிறைய பணம் இருக்கிறதோ கௌரவம் அந்தஸ்து இருக்கிறதோ
Decorations on the character of a pure devotee are humility, pridelessness. Nirabhimanaha. Strong desire to serve Krishna. So the whole world is filled with all these bad qualities. People do not know what is right and what is wrong. Ajnana, this is the basis of the demoniac tendency. So we are trying to reform the world. And bring everyone into the blissful Sankirtan movement of Chaitanya Mahaprabhu. But for that we have to give knowledge of what is the actual path. So therefore we are distributing these books. And preaching the knowledge in these books which Srila Prabhupada has given us. And our devotees also have to study very carefully these books. Become free from ignorance. And try to become an instrument in helping others to become free from ignorance.
இந்த அறியாமையில இருந்து விடுபடுறதுக்கு மக்கள் மற்றவங்களுக்கும் உதவி செய்யறதுல நம்மளும் ஒரு கருவியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்.
By the power of Krishna consciousness, people of demoniac nature can change.
கிருஷ்ண உணர்வுடைய சக்தியின் மூலமா அசுரத்தனமுடைய மக்கள் கூட மாற்றமடைய முடியும்.
We have to have that faith.
நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும்.
Practically we can see that
Srila
Prabhupada demonstrated that even the most fallen can become great devotees. So as we see the character of people going down year by year, week by week, day by day, we become more inspired to preach Krishna consciousness. Really, this is the only hope for human society. Otherwise, everyone's on the royal road to hell. Hare Krishna. Is there any question, please? Abhimana. Say the question. Well, here it's translated as conceit. Just say it in English and I'll translate conceit. Conceit is an English word which means a kind of very self-centered kind of pride. A kind of narcissistic kind of pride. It means narcissistic means very much promoting oneself and thinking I'm much better than others. It's a synonym of pride.
இங்க அந்த கன்சிட் அப்படிங்கற ஆங்கில வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒரு நானா பெரிய ஆளு அப்படிங்கற ஒரு கர்வத்தோட இருக்கிறது.
But abhiman, another meaning of that is the sense of self-identity, which it also means conceit. It's an archaic use of the word conceit. Sorry, conceit is an that's an archaic usage of conceit.
அபிமானம் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மளை பத்தி தவறான ஒரு எண்ணத்துல இருக்கிறது.
So in this material world, we all have purush, what is called purush abhiman.
இந்த ஜட உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் நம்ம தான் புருஷர்கள்னு சொல்லி தவறா நினைச்சிட்டு இருக்கோம்.
The consciousness of considering oneself an enjoyer.
புருஷ அபிமானம் அப்படின்னா நான் தான் அனுபவிக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளார இருக்கு.
Instead of considering myself prakriti to be enjoyed by Krishna, we identify ourselves as enjoyers separate from Krishna.
நம்மள வந்து நம்ம பிரகிருதியா அடையாளம் காண்றதுக்கு பதில்ல, அதாவது கிருஷ்ணரால் அனுபவிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு அடையாளம் காண்றதுக்கு பதில்ல நம்ம வந்து கிருஷ்ணரை போலவே அனுபவிக்கக்கூடியவர்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்.
So abhimana is often considered a synonym of ahankar. It's similar. Egoism.
இந்த அபிமானம் அப்படிங்கிறது அகங்காரத்துக்கு ஒத்து ஒரே பொருளை கொடுக்கக்கூடியதா பல நேரங்களில் கருதப்படக்கூடியது.
It means a sense of self-identity, and in material consciousness, it means a self-centeredness.
அபிமானம் அப்படின்னா தன்னை வந்து ஒருத்தன் எப்படி உணர்றான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அது ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய கலங்கங்களோட பார்க்கும்போது தவறானதா ஆயிடும்.
But the pure abhimana is to consider oneself a servant of Krishna.
ஆனா தூய்மையான அபிமானம் அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து தன்னை கிருஷ்ணருடைய சேவகனா நினைக்கிறது.
To specific, just like we say that the cowherd boys in Vrindavan, they have a certain kind of abhiman, a way of thinking. I'm a cowherd boy. I'm like this. I relate to Krishna like this.
நீங்க பார்க்கலாம் கிருஷ்ணரோட லீலையில இருந்த கோபர்கள் அவங்க வந்து நான் வந்து இந்த மாதிரி தான், நான் இந்த கோபன், நான் வந்து மாடு இடையறிச்சிருவேன், மாடு மேய்க்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு அபிமானம் இருக்கு.
So that abhimana or sense of self-identity, that is not wrong, because it is for the sake of serving Krishna.
அந்த மாதிரி அவங்க வந்து தங்களை அடையாளம் கொள்றது அப்படிங்கிறது அந்த விதமான அபிமானம் வந்து தவறு கிடையாது. ஏன்னா அந்த அபிமானமானது கிருஷ்ணருடைய சேவைக்காக கிருஷ்ணரோட தொடர்புல இருக்கக்கூடிய அபிமானம்.
The Mayavadis, they say we should get rid of all sense of I-ness.
மாயாவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் அப்படிங்கிற எல்லா விதமான உணர்வுல இருந்து ஒருத்தர் விடுபடணுங்கிறாங்க.
We should not identify I at all.
நான் அப்படிங்கறதே வந்து நம்ம கிட்ட இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க.
But we don't say that.
ஆனா நம்ம அப்படி சொல்றது கிடையாது.
We should give up the false identity of thinking myself separate from Krishna.
நான் வந்து என்ன கிருஷ்ணர்ல இருந்து தனியானவன், கிருஷ்ணரை விட்டு தனியா என்ன பார்க்கக்கூடிய அந்த ஒரு அடையாளத்துல இருந்து நாம வந்து நம்மளை விடுவிச்சுக்கணும்.
But we should identify ourselves that I am the servant of 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 Krishna.
ஆனா நம்ம நம்மளை எப்படி அடையாளம் காணணும் அப்படின்னா கிருஷ்ணருடைய சேவகருடைய 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 சேவகன்.
If we say I want to give up my identity, that is another kind of envy of Krishna.
நான் வந்து என்னுடைய அடையாளத்தை கைவிடுறதுக்கு விரும்புறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய பொறாமையினுடைய இன்னொரு வெளிப்பாடு.
Because it means to say that I don't want to serve Krishna.
நான் வந்து என்னுடைய அடையாளத்தை கைவிடுறேன் அப்படின்னா நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண விரும்பலன்னு சொல்றது அர்த்தம்.
I don't recognize that my position is to serve Krishna.
என்னுடைய நிலை கிருஷ்ணருக்கு சேவை பண்றது அப்படிங்கறத நான் வந்து இன்னும் உணரல, அங்கீகரிக்கல.
So that's a kind of ego, that's also a negative egoism of avoiding Krishna or denying Krishna the service that is meant to him.
கிருஷ்ணரை தவிர்த்து கிருஷ்ணருக்கு செய்யப்பட வேண்டிய சேவையை தவிர்க்கிறது அப்படிங்கிறது இன்னொரு விதமான தற்பெருமையை காட்டக்கூடியது.
We are not meant for personal enjoyment, we are meant to act for Krishna's enjoyment.
நம்ம வந்து நம்மளுடைய சுய ஆனந்தத்துக்காக செயல்பட வேண்டியவர்கள் கிடையாது, கிருஷ்ணருடைய ஆனந்தத்துக்காக செயல்பட வேண்டியவர்கள்.
Someone who is frustrated in their endeavors to enjoy this material world may think, that I shall cease to exist. I shall snuff my personality, snuff out my personality. But actual pure consciousness is to think that I should not enjoy this material world, I should act as a servant of Krishna. But the asuras, or the so-called sadhus, who are mayavadis, who are actually demons, they say, I shall not enjoy, and Krishna, he should also not enjoy. So they are also demons. Anything else?
இங்க வந்து ஒருத்தருடைய தன்மைகள் அவங்களுடைய பிறப்புல அவங்களுடைய பரம்பரை மூலமா அடையப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு தன்மைகள் சொல்லப்படுது. ஆனா அதே சமயத்துல இப்ப நவீன காலத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த விஞ்ஞானிகள் வந்து ஒரு சோதனை குழாயில வந்து குழந்தைய பிறக்க வைக்கிறாங்க, இல்ல குளோனிங் முறையில வந்து குழந்தைய பிறக்க வைக்கிறாங்க, அத்தகைய குழந்தைகளுக்கு எந்த விதமான குணங்கள் இருக்கும்னு கேக்குறாங்க.
Just try to understand, the scientists, for all their claims, do not create life.
ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க, இந்த விஞ்ஞானிகள் வந்து எவ்வளவுதான் சொல்லிண்டா கூட அவங்க வந்து இதுவரைக்கும் உயிரை வந்து உற்பத்தி பண்ண கிடையாது.
They manipulate the material nature which provides vessels for life in this material world, for the Atma to repose in within this material world.
இந்த ஜட உலகத்துக்குள்ள ஆத்மா வசிக்கிறதுக்கு ஜட இயற்கையினால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு 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 பாத்திரத்தை அவங்க வந்து அதை வந்து மாதிரி பண்றாங்க.
This test tube baby is nothing new.
இந்த சோதனை குழாயில குழந்தை பிறக்கிறது அப்படிங்கறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது.
துரியோதன் துஷாசன் they were all test tube babies.
துரியோதன துஷாசன் அவங்க எல்லாரும் வந்து சோதனை குழாயில பிறந்தவங்க தான்.
You don't know that?
உங்களுக்கு அது தெரியாதா?
They don't know? Well, it's then read the Mahabharat.
தெரியல அப்படினா மகாபாரதம் படிங்க.
Why don't you have Mahabharat classes once a week? No, really. In Baroda, I had Jai Damodar do that. And actually, they get very good attendance because people like to hear the story. They should know also all these things.
இங்க மகாபாரத கிளாஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் பண்ணக்கூடாது? பரோடால நான் வந்து ஜெயதாமல் பிரபு அது கொடுக்க சொல்லியிருந்தேன். மக்கள் நிறைய பேர் அதை கேட்கறதுக்கு வருவாங்க. மக்களுக்கு வந்து கதைகளை கேட்கறதா விருப்பத்தோட வருவாங்க. அவங்களுக்கு இந்த கதைகளை தெரிஞ்சிருக்கிறது அவசியம்.
சோ வெல் தே மே பீ லைக் துரியோதன். Not that bad. In Kali Yuga there's lots of little demons, not big demons like Hiranyakashipu. They're bad enough though.
Since they're born in test tube, they become demons?
Well, pretty much everyone born in the modern age, test tube or no test tube.
பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவீன காலத்துல பிறக்கக்கூடியவங்க எல்லாரும் டெஸ்ட் டியூப் சோதனைக்குள்ள பிறந்தாலும் சரி வெளியில பிறந்தாலும் சரி எல்லாருமே அசுரலா தான் இருக்கிறாங்க.
You see, what the average normal person, how they live in the modern world, is actually demoniac.
பெரும்பாலும் சாதாரண மனிதர்கள் இன்னைக்கு நவீன காலத்தை வசிக்கக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய வாழ்க்கை தரமானது அசுரத்தனமானது தான் இருக்கு.
Everyone is engaging in sinful activities.
எல்லாருமே பாவகரமான செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க.
What's going on? There's another class going on now?
அங்க இன்னொரு கிளாஸ் நடக்குதான்னு கேக்குறாரு.
Yeah.
And sometimes we are discouraged, but at the same time we have to work for the fulfillment of that vision. How we have to. So, இங்க
என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இங்க நம்ம கீதையிலேயே நம்ம பார்த்தோம், எல்லாருமே வந்து கிருஷ்ண பக்தி அடைய போறது கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனா அதே சமயத்துல சைத்திரி மகாபிரபு சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு நகரத்திலயும் கிராமத்திலயும் இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் பரவும் அப்படின்னு சொல்லி. சோ அப்ப சைத்திரி மகாபிரபுட அந்த விருப்பத்தை நம்ம பூர்த்தி செய்யறதுக்காக முயற்சி பண்ணும்போது ஒரு சில நேரத்துல நம்ம வந்து சாத்தியமில்லாததான் தோன்றது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, இதுல எப்படி செயல்படுறது?
In Bhagavad Gita, Lord Krishna states, Manushanang sahasraishu kaschid yatate si yatati siddhaya yatatam api siddhanam kaschin mangveti tatvatah.
பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார், ஆயிரம் ஆயிரம் மனிதர்கள்ல யாராவது ஒருத்தர் பக்குவம் அடையறதுக்கு முயற்சி பண்ணலாம், அப்படி பக்குவம் அடைஞ்சவர்கள்ல யாரான ஒருத்தர் தான் என்ன உண்மையா புரிஞ்சுக்கிறாங்க.
So we can't expect many people to come to Krishna consciousness.
அதனால இந்த கிருஷ்ண உணர்வுக்கு நிறைய மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது.
But at the present time, by the extraordinary mercy of Chaitanya Mahaprabhu, even people who are normally not qualified, if they simply take this holy name of Krishna with faith, then many, many, many people can take to Krishna consciousness.
ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலத்துல சைத்திர மகாபிரபுடைய அபரிமிதமான கருணையின் காரணத்தினால மக்கள் வந்து வெறுமனே இந்த திருநாமத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னாலே அதன் மூலமா எத்தனையோ மக்கள் இந்த கிருஷ்ண பக்தி வர முடியும்.
And Chaitanya Mahaprabhu has predicted that this preaching of his names will go to every town and village in the world.
சைத்திர மகாபிரபு ஏற்கனவே முன்னறிவித்திருக்கார், அவருடைய திருநாமமானது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரத்திலையும் கிராமத்திலையும் பரவும்னு.
So it will expand more and more by the mercy of Chaitanya Mahaprabhu.
அதனால சைத்திர மகாபிரபுனுடைய கருணையினால இது இன்னும் இன்னும் அதிகமா பரவ வேண்டியதா இருக்கும்.
But in Kali Yuga, the demons, they're getting strength.
ஆனா கலியுகத்துல பார்த்தோம் அப்படின்னா அசுரர்களுக்கு பலம் அதிகமா இருக்கு.
By the influence of the age.
இந்த கலியுகத்தினுடைய தாக்கத்தின் காரணத்தினால.
And therefore, so many cheaters are coming out and people are attracted to them.
அதனால நிறைய ஏமாற்றக்கூடிய நபர்களும் வராங்க, மக்கள் அவங்க கிட்டயும் கவர்ச்சி அடைறாங்க.
Such bolay to mare lati jhoot jagat mohai. Prabhupada used to quote that if you speak the truth, people will beat you with a stick.
Prabhupada சொல்லுவார், நீ வந்து உண்மையை சொன்னா அப்படினா மக்கள் வந்து உன்னை குச்சி வச்சு அடிப்பாங்க.
And if you talk all nonsense to them, they'll be very, oh, very nice.
நீ ஆனா அவங்க கிட்ட போய் நிறைய அபத்தங்களை பேசிட்டிருந்தா அப்படினா அப்ப அவங்க வந்து ஓ ரொம்ப நல்லது அப்படிமா.
You're all God.
நீங்க எல்லாரும் கடவுள்கள்னு சொன்னீங்கனா?
Yes, yes, yes.
ஒண்ணே, சரி சரி.
All right. I am God, you just worship me and then all your problems will go away.
நீங்க போய் நான் தான் கடவுள், நீங்க என்ன வழிபடுங்க, உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும்னு சொன்னோம்னா.
And people have to be very stupid to believe in these bogus avatars.
இந்த மாதிரியான போலி அவதாரங்களை நம்புறாங்க அப்படினா மக்கள் வந்து ரொம்ப முட்டாளா, அடிமட்ட முட்டாளா இருக்கும்.
That's what they are. They're very stupid.
அப்படிதான் இருக்காங்க, அந்த மாதிரி அடிமட்ட முட்டாளா தான் இருக்காங்க.
And there are very many very stupid people.
அது மாதிரி அதிகமான அடிமட்ட முட்டாளா இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய இருக்காங்க.
Otherwise the bogus avatars would just be working in a factory.
அப்படி இல்ல அப்படினா இந்த போலி அவதாரங்கள் எல்லாம் ஏதோ ஒரு தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு தான் இருக்கணும்.
But they found it's, you know, easier to make a living by becoming God.
ஆனா வாழ்க்கை வாழ்றதுக்கு கடவுள் ஆயிட்டோம் அப்படினா வாழ்றதுங்கிறது எளிமையாயிடுதுன்னு அவங்க வாழ்றாங்க.
So people are stupid, but by preaching Krishna consciousness they can become enlightened.
மக்கள் அபத்தமானவர்களா அடிமட்ட முட்டாளா தான் இருக்காங்க, ஆனா கிருஷ்ணவனோட பிரச்சாரம் பண்றது மூலமா அவங்க வந்து ஊக்குவிக்கப்பட்டு அவங்க
முன்னேற்றம் அடைய முடியும் முன்னேற்றிருக்க முடியும்
we have to push on this movement with faith
நம்ம நம்பிக்கையோட இந்த இயக்கத்தை வந்து நம்ம வலியுறுத்திட்டே இருக்கணும்
the people can become purified
மக்கள் வந்து தூய்மை அடைய முடியும்ங்கறதுல
Srila Prabhupada said that our determination is that we can work all our lives just to bring even one person to Krishna consciousness.
Srila Prabhupada sollirkar nammude urudi eppadi irukano appadina namma nammude vaalkai mulukku kuda nama kashtapettu vela senjirukalam ore oru nabaravadu Krishna nu oru kondu varradla.
But he also said quoting his own guru Maharaj that to bring one person to Krishna consciousness takes 200 gallons of blood.
சில பிரபாதர் அவருடைய குரு மகாராஜ் சொன்னதா சொல்லி சொல்லுவார் ஒரு நபரை நீங்க கிருஷ்ண மன்னர் கொண்டு வரணும் அப்படின்னா 200 கேலன் நம்ம வந்து ரத்தம் செலவு பண்ணணும்
That means if we really want to change people we have to put in effort
அப்படினா உண்மையிலேயே நம்ம ஒருத்தரை மாற்றணும்னு நினைச்சோம்னா நம்ம அதுக்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளணும்
even people come to Krishna consciousness we have to it is a constant training process seeing their online properly
மக்கள் அப்படியே கிருஷ்ணனோரு வந்தா கூட அவங்களை பயிற்சி வைக்கிறது அப்படிங்கறது அவங்க எப்படி முறையா இருக்கிறாங்களா அப்படிங்கறதும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும்
And in Kali Yuga, even people come to be disciples, but then if anyone tries to tell them to, they come for correction, for training, but then if anyone tries to correct them, then they become upset.
நீ கலியுகத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சிஷ்யர்களா வராங்க சிஷ்யர்கள்னே வந்துருவாங்க அது அப்படின்னா நான் வந்து திருத்தப்படுறதுக்கு முன் வரேங்கிறாங்க ஆனா யாராவது அவங்கள திருத்தறதுக்கு முன் வந்தாங்க அப்படின்னா திருத்தினாங்க அப்படின்னா உடனே ஓ என்ன இப்படி அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்படுறாங்க
So it requires the determination that we can learn from Srila Prabhupada to go on preaching despite all reason there may be reasons for disappointment
அதனால நம்ம விரக்தி அடையறதுக்கு எவ்வளவுதான் காரணங்கள் இருந்தா கூட ஸ்ரீல பிரபுபாதர் சொன்ன மாதிரி நம்ம வந்து மன உறுதியோட இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதுல ஈடுபடணும்
We have our duty to do.
நம்ம நம்மளுடைய கடமை இருக்கு நம்ம பண்றதுக்கு.
And even if everyone rejects us, still our desire is that let us try to serve the mission of Srila Prabhupada and the acharyas
ellarume nammala porakadicha kuda namma eppadi irukonuna namma vande nammala muninjalo Srila Prabhupada matrum purvika acharyargalude inda yekatha yekathu seva pandradhila irukonum
our connection is with our acharyas
nammalude thodarbu nammalude acharyargaloda irukku
we're not connected with this material world
namma inda jadavulavathoda thodarbudiyargal kedaiyadhu
Then I will finish now it's getting a little late so Hare Krishna
Hare Krishna
Srimad Bhagavad Gita ki jai Srila Prabhupada ki jai Hare Krishna Yeah take the mic
Hare Krishna,
Somebody's getting shot.
Hare Krishna.